نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والضحى والليل اذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم أنا ابن امرأة تأكل الكديد أو كما قال صلى الله عليه وسلم فهل أنيتم الله سبحانه وتعالى ورونك ورطاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورد الميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சஹாபியாவுங்கள் சபாவ் சாபிங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனே ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை தடைகளை முற்றாக தகர்ந்து வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவை கொண்டு வசிய செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து பல்வேறுபட்ட நியாமத்துக்களை பாக்கியங்களை அருக்கிருப்பைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நியாமத் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை விட எந்த படைப்பும் இருக்காது. ஒவ்வொரு படைப்புக்கும் அல்லாஹ் தன்னுடைய அருளை கிருபைகளை சொரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பில் முஸ்லிம்களாகிய நாம் அனைத்து கட்டங்களிலும் இந்த நிலைமையில் நான் இருப்பதற்கு யார் காரணம், யாருடைய உதவி, யார் தந்த சாட்சியம் என்பதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் வினாடியும் சிந்திக்க வேண்டிய அந்த நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நபியவர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய ஞாபகத்தினருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை எந்த அளவு சொன்னார்கள் என்றால், ஒரு மனிதர் சாப்பிடுகின்ற பொழுது அவர் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு கவலத்துக்கு பின்னால், ஒரு மனிதர் ஒரு சாப்பாட்டு பாத்திரத்தில் சாப்பிடுகிறார், ஒரு 25-20 பிடிகள் அவர் பிடிக்கிறார், கவலங்களை உட்கொள்கிறார் என்றால், நாம் பொதுவாக செய்கின்ற அமல் எப்படி, நபியவர்கள் எந்த முறையில் அல்லாஹ்வுடைய ஞாபகத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை சொன்னார்கள் என்றால், அல்லாஹ் இன்னல்லாஹ லயர்வா, அல்லாஹ்வுக்கு சந்தோஷமாம் ஒரு அடியான் ஒரு ஒரு பிடி சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த ஒரு பிடிக்காக நன்றி செலுத்துவது. நாம் 25-30 பிடிகள் சாப்பிடுகிறோம் கவலங்களை, ஆனால் ஒரு 5-6 தடவை தான் அல்லாஹ் மலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் சொல்கிறோம். உண்மையான சுண்ணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒவ்வொரு பிடிக்கு பின்னாலும் அல்லாஹ் மலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ர் சொல்ல வேண்டும். ஒரு பிடியில் ஒரு 15-20-30 அரிசி மணி என்று வைப்போம். என்னுடைய பிரதான விடயம் இதுவல்ல. நாம் சாப்பிடுகின்ற ஒரு பிடி உணவிலிருந்து நாம் அல்லாஹ்வுக்கு எந்த அளவு நன்றி செலுத்துகிறோம் என்பதை சிந்திப்பதற்கு நான் இதை முன்வைக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு அரிசி மணி உருவாகுவதற்கு அந்த ஒரே ஒரு அரிசி மணிக்கு பின்னால் ஒரு ஒரு குடும்பம், ஒரு ஊர், ஒரு சமுதாயமே தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த ஒரு அரிசி மணிக்காக எத்தனையோ பேர் நோயாளியாக இருக்கிறார்கள். விவசாயிகள் காலிலே விசமேறி சேத்துக்குழு கடித்து அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு ஒரு அரிசி மணி நமது வயிற்றுக்குள் போவதற்காக எத்தனையோ விவசாயிகள் காலை இழந்திருக்கிறார்கள் ஆபரேஷனில். எத்தனையோ குடும்பங்கள் தூக்கத்தை தியாகம் செய்திருக்கிறார்கள். சில கட்டம் வரும், அவர்கள் வயலிலே தான் இருக்க வேண்டும். ஏன்? யானை அழித்துவிடும், மாடு தின்றுவிடும். எத்தனை விவசாயிகளுடைய தியாகத்துக்கு பின்னால் எத்தனை பேருடைய எத்தனை நாட்டாமைகள் அதை சுமந்து. உதாரணமாக சொல்கிறேன், அம்பாறையிலிருந்து ஒரு அரிசி மூடை வருகிறது. அம்பாறையிலிருந்து உதாரணம், அந்த அரிசி மூடையில் 50 கிலோ. அந்த 50 கிலோ அரிசி மூடையையும், கண்ணியமானவர்களே, அந்த 50 கிலோ அரிசி மூடைகளையும் அது நெல்லாக வருவதற்கு முன்னர், கதிராக வர முன்னர், அதை வயலிலே தூவி, வயலை உழுது, கண்ணியமானவர்களே, அதை பதம் போட்டு, அதிலே விதைத்து, அதை ஒரு அளவு வந்தவுடன் அதை கலட்டி வேறெடுத்து மீண்டும் அதை நாட்டி, அதற்கு பசலை போட்டு, அதற்கு கிருமி நாசினிகளை அடித்து, எத்தனை மாதங்கள் ஒரு விவசாயி அதை தியாகம் செய்து அந்த அம்பாறையுடைய அரிசி அவர் மூலம் அந்த மெஷின் மூலம் வெட்டப்பட்டு அங்கே அது கயிறுகள் சாக்குகளிலே நிறைக்கப்பட்டு அதை வயலிலிருந்து டிராக்டரில் ஏற்றுவதற்கு ஒரு நாட்டாமை, டிராக்டரிலிருந்து அங்கே ஸ்டோரில் இறக்குவதற்கு இன்னொரு நாட்டாமை, இந்த ஸ்டோரிலிருந்து மீண்டும் ஏற்றுவதற்கு இன்னொரு நாட்டாமை. அந்த லொரி கொழும்புக்கு வரும் வழியிலே 6-7 மணித்தியாலங்கள் எத்தனை ஒரு டிரைவருடைய தியாகம், ஒரு அதிலே எத்தனை பேருடைய எத்தனை கோலையர்களுடைய கையாட்களுடைய தியாகம். அது கொழும்புக்கு வருகிறது, அது கொழும்பில் இறக்கும் பொழுது அங்கே நாட்டாமை தேவைப்படுகிறது. அந்த நாட்டாமை அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, நேரத்துக்கு அவருக்கு தாகத்துக்கு தண்ணீர் கிடையாது. தியாகத்தோடு வெறுமேனியோடு வியர்வை வடித்து அவர் அங்கே 2 குழந்தைகளை பராமரிப்பதற்காக நாம் தேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே இருந்து மிக சுகமாக உட்கொள்கின்ற அந்த அரிசி மணியை குறைந்தது நான் சொல்லி காட்டிய அமைப்பில் ஒரு அரிசி மணிக்கு 10 பேருடைய தியாகம் அங்கே தேவைப்படுகிறது. இதற்குத்தான் ஒவ்வொரு பிடிக்கு பின்னாலும் அல்லாஹ் வலக்கல் ஹந்து வலக்க சுகர், நான் வயலில் இறங்கவில்லை, அல்லாஹ் எனக்கு அதை காலடியில் கொண்டு வந்து தந்தார். இந்த அளவு அல்லாஹ்வுடைய ஞாபகம். சரி, இது பெரிய நமது பார்வையில் ஒரு அற்பமான, அற்பம் அல்ல, நாம் அற்பமாக தணிக்கக்கூடிய ஒரு ஞாபகம். கண்ணியமான, நாம் இப்பொழுது இந்த இடத்தில் நான் ஒரு ஆலிமாக, ஒரு மார்க் அறிஞராக பேசுகிறேன். சபையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், என்னை போன்ற உலமாக்களும் இருக்கலாம், வேறு துறைகளிலே பட்டதாரிகள் இருக்கலாம், பணக்காரர்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு 2-3 பேஜ் வீடுகளுக்கு சொந்தக்காரர் இருக்கலாம், வருமானம் ஒரு 15,000, 20,000, 10,000 சம்பாதிக்கின்றவர்கள் இருக்கலாம். ஞாபகங்கள் கண்ணியமானவர்களே, ஆட்சியாக இருக்கலாம், பணம் பட்டம் பதவியாக இருக்கலாம், செல்வாக்காக இருக்கலாம், பொருளாதாரம் எதுவாக இருந்தாலும் ஞாபகங்கள் பறிபோவதற்கு, நாமத்துகள் நம்மிடமிருந்து பறிக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம், பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு காரணத்தில் நாம் அதை உள்ளடக்கலாம். நமக்கு இருக்கின்ற நிலைமைகள் நேர் மாற்றமாக தண்டனையாக மாறுவதற்கு பிரதானமான ஒரு காரணம்தான் நமது பழைய நிலைமைகளை மறப்பது. எல்லோரிடம் இருக்கிறது. ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் நான் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் யார் என்பதை மறக்கிறார்கள், நான் ஒரு 20 வருடத்துக்கு முன்னர் யார் என்பதை மறக்கிறார்கள். ஒரு ஃபேக்டரிக்கு ஓனராக சொந்தக்காரர் ஆகிவிட்டால் நான் ஒரு 25 வருடத்துக்கு முன்னர் 10, 15, 20, 50 ரூபாய்க்கு ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னர் கூலி வேலை செய்தவன் என்பதை இன்றைய முதலாளி மறக்கிறார். இந்த நாம தவறிடமிருந்து பறிபோகும். நபியவர்களுக்கு கூட, நபியவர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எவ்வளவு கண்ணியமானவர்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள். நபியுடைய அந்தஸ்து என்ன? நபியுடைய அந்தஸ்தை பெரிதாக விளங்கப்படுத்த தேவை, எல்லோருக்கும் தெரியும். அதிகமாக பேசப்பட்டிருக்கும் நபியுடைய மாஜிசாக்கள், அற்புதங்கள். நபியை விட சிறந்தவர், உயர்ந்தவர் வர முடியாது. அல்லாவுக்கு நேசர், நபியை விட ஒரு நேசர் வர முடியாது. நபியுடைய வியர்வையை கூட சஹாபாக்கள், கண்ணியமானவர்களே, பல வரலாறுகளை பார்க்கிறோம், சஹாபாக்கள் நபியுடைய வியர்வையை கூட அத்தராக பாவித்தார்கள். நபியவர்கள் எச்சில் துப்பினால் அது கீழே விழாது. நபியவர்களுடைய எச்சில் உமிழ் நீர் சஹாபாக்களுடைய, நாம் இன்று ஃபேஷியல் கிரீம் பாவிக்கிறோம், சஹாபாக்கள் முகத்துக்கு வீசுகின்ற கிரீம் போன்று முகத்துக்கே ஒரு பரக்கத், ஒரு அழகு, ஒரு சௌந்தரியம் வர வேண்டும் என்பதற்காக பாவித்தது நபியுடைய எச்சில். நபியவர்கள் இரத்தம் குத்தி கொடுக்கிறார்கள், கப்பிங் செய்து கொடுக்கிறார்கள், அதை புதைத்து விடுங்கள் என்று அதை சஹாபாக்கள் குடிக்கிறார்கள். குடித்து விட்டு சொன்னார்கள், புதைத்து விட்டீர்களா? இல்லை, குடித்து விட்டேன் யா ரசூலல்லாஹ். சொன்னார்கள், என்னுடைய இரத்தம் யாருடைய உடம்புக்குள் போனதோ நரகம் தீண்டாது, இரத்தம் கூட வீணாகாது. அந்த அளவு அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே அல்லாஹ் நபி அவர்களுடைய பழைய நிலைமைகளை நபிக்கு ஞாபகம் ஊட்டுகிறான். மறக்க வேண்டாம். நபியவர்கள் மறக்கவில்லை, ஆனால் மனிதரின் அடிப்படையில் நீங்கள் மறக்கக்கூடாது. நான் ஆரம்பத்தில் ஓதிய சூரா அதைத்தான் சொல்கிறது. என்ன சூரா? வல்லுஹா. வல்லுஹாவுடைய சூரா நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன். துஹாவின் மீது சத்தியம் செய்கிறான், முற்பகல் நேரம் வல்லையில் இரவின் மீது அப்படியே வந்து, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கின்ற இவ்வளவு அந்த, இவ்வளவு கண்ணியம், இந்த அளவு மதிப்பு, இவ்வளவு மக்களுடைய செல்வாக்கு காலுக்கும் கைக்கும் கண்ணியப்படுத்துவதற்கு ஆள், மனித வளம் எல்லாம் கிடைத்திருக்கிறது, நபிப்பட்டம். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இன்று வரைக்கும் நாம் அதை ஓதிக்கொண்டிருக்கிறோம். அலம் யஜிதுக்க யதீமன், என்ன வார்த்தை? நபியை பார்த்து கண்டிப்பதற்கு, கேவலப்படுத்துவதற்கல்ல. நபி மனிதன், நபியே, நீங்கள் இப்பொழுது இருக்கின்ற அந்தத்தை பார்த்து பலரை மறந்து பழைய நிலைமை மறக்க வேண்டாம். அலம் யஜிதுக்க யதீமன், நீங்கள் பிறக்கும் பொழுது அல்லாஹ் உங்களை ஒரு அனாதையாக பெற்றுக் கொள்ளவில்லையா? பிறக்கும் போது நீங்கள் ஒரு அனாதை அல்லவா? ஆவா, அல்லாஹ் தானே உங்களுக்கு இவ்வளவு இடமளித்தான், அந்தஸ்தை தந்தான், உயர்வளித்தான், பராமரிப்பாளர்களை ஏற்படுத்தினான். பிறக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு அனாதை அல்லவா? நீங்கள் ஆரம்ப நிலைமையை சொல்கிறான் அல்லாஹ், ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கவில்லையா? உங்களுக்கு எதுவுமே தெரியாத ஒருவராக நீங்கள் இருக்கவில்லையா? என்னென்ன வழிகள் உங்களுக்கு வேண்டுமோ, நபித்துவத்தை தந்து, அறிவை தந்து, உங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி தந்தவன் அல்லாஹ் அல்லவா? நபியை பார்த்து பேசுகிறான் அல்லாஹ். வாழ்ந்தன் தேவை உள்ளவராக இருந்தீர்கள், உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றவில்லையா? இது ஒவ்வொருவரையும் பாட்டா கேட்கிறான். நமது பழைய நிலைமைகளை பற்றி நம்மை சிந்திக்க சொல்கிறான். நான் இப்பொழுது ஒரு ஆலிம், நான் இப்பொழுது ஒரு டாக்டர், நான் இப்பொழுது ஒரு இன்ஜினியர், நான் இப்பொழுது ஒரு அக்கவுண்டர், நான் இப்பொழுது ஒரு பெரிய பணக்காரன், நான் இப்பொழுது இரண்டு வாகனங்கள், மூன்று வாகனங்களுக்கு சொந்தக்காரன், நான் இப்பொழுது ஒரு மாளிகைக்கு சொந்தக்காரன், நான் இப்பொழுது ஒரு ஜனாதிபதி, நான் இப்பொழுது ஒரு அமைச்சர், நான் இப்பொழுது ஒரு மந்திரி, நான் இப்பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நான் இப்பொழுது பெரிய தொழில் செய்யக்கூடியவன், நான் கையசைத்தால் 10 பேர் தலை சாய்ப்பார்கள், இந்த நிலைமையை தந்தவன் அல்லாஹ் என்பதை மறக்க கூடாது. மறந்தால் தலைகீழாக பிறழும். பிறந்தது பிறந்து கொண்டு இருக்கிற எத்தனை பேருடைய தலைகள். கண்ணியமானவர்களே, பழைய நிலைமை மறக்க கூடாது. நான் யார், என்னுடைய தந்தை யார், என்னுடைய தாய் யார், நபியை விட அந்தஸ்தானவர்கள் யாரும் வர முடியாது. அந்த நபி அவர்கள் சொன்னார்கள் தன்னை பற்றி, அல்லாவும் கேட்டான் உங்களுடைய பழைய நிலைமைப்படி இருந்தது என்று. நபியவர்களும் தன்னை பற்றி தாழ்த்தி பேசுவார்கள். நபியவர்களை மற்றவர்கள் உயர்த்தினார்கள், அல்லாஹ் உயர்த்தினான், ஆனால் நபியவர்கள் தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நபி சொல்வார்கள், நான் யார் தெரியுமா? அந்த பஷருக்கும் நான் உங்களை போன்ற சாதாரண மனிதர் தான், உங்களை போன்ற சாதாரண மனிதர், நான் கஸ்தூரியால் படைக்கப்படவில்லை, நான் மாணிக்கத்தால் படைக்கப்படவில்லை, நான் வைடூரியத்தால் படைக்கப்படவில்லை, நான் வானத்திலிருந்து கீழே விழவில்லை, நான் ஒரு தாயுடைய வயிற்றில் தான் பிறந்தேன். அந்த பஷரும் மிஸ்லுக்கும் அந்தத்தை பட்டத்தை பதவியை அதை வைத்து நான் மனிதன் என்பதை மறக்க கூடாது. நான் மனிதன், நான் ஓலவழியிலே 10A இருக்கலாம், ஏலவழியிலே எல்லாமே ரிசல்ட் 7 இருக்கலாம், நான் அறிவு அறிவாளியாக இருக்கலாம், ஆனால் நான் மனிதன், நான் மனிதன். அறிவாளி என்பதால் மலக்காக மாறவில்லை. நான் உங்களை போன்ற ஒரு மனிதன், சாதாரண மனிதன். எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பெண்ணுடைய மகன் தெரியுமா? பலது பழைய நிலைமை பேசுவார்கள், சாந்தி கொள்வார்கள் எப்பொழுதும் ஒவ்வொருவரும். நான் நேற்று யார், நான் சென்ற கிழமை யார், நான் சென்ற மாதம் யார், சென்ற வருடம் நான் யார், சென்ற 10 இப்பொழுது 10 10 முன்னர் நான் எங்கே? 10 சிறுவன் சிந்திக்க வேண்டிய கட்டம். எனக்கு இப்பொழுது 50, நான் 50 நான் பிறந்த நாளைக்கு முந்தைய தினம் எங்கே? நான் பிறந்த தினத்துக்கு 9.5 முன்னர், 10 முன்னர் எங்கே? எங்கிருந்தேன்? நான் எதிலிருந்து பிறந்தேன்? அல்லாஹ்வே சொல்கிறான், நீரால் பிறந்தாய், அற்பமான நீர், அதை விலைக்கு விற்க முடியாது, அவள் அற்பம். கண்ணியமானவர்களே, அந்த அளவு மனிதனை பற்றி, நபியை பற்றி, சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் பழைய நிலைமைகளை அடிக்கடி ஞாபகம் ஊட்டுவான். நான் இப்பொழுது ஒரு துறைக்கு தலைவன், நான் 10 முன்னர் ஒரு முதலாளிக்கு நான் தொழிலாளி, நான் இப்பொழுது முதலாளி, 10 முன்னர் நான் தொழிலாளி, நான் இப்பொழுது ஜனாதிபதி, 15 முன்னர் நான் என்னுடைய ஊரில் வயலில் வேலை செய்தவன், நான் டெக்டர் ஓட்டியவன், நான் இப்பொழுது மந்திரி, நான் 15, 10, 5 முன்னர் நான் திருவீதி ஓட்டியவன், அல்லாஹ் தந்தான். நான் இப்பொழுது பெரிய ஒரு அறிஞர், நான் ஒரு 80 இப்பொழுது 30, நான் ஒரு 25 முன்னர், ஒரு 25 முன்னர், 3-4 இருக்கும் பொழுது எனக்கு ஆணாவும் எழுத தெரியாது, ஏயும் எழுத தெரியாது. இப்படி பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தால் ஞாபகங்கள் பாதுகாக்கப்படும். கண்ணியமானவர்களே, சிலர் மறந்தார்கள், அல்லாஹ் அப்படியே அவர்களை கேவலப்படுத்தினான். ஆனால் சிலர் அதை பழைய நிலைமைகளை அடிக்கடி ஞாபகப்படுத்தினார்கள், கூட்டிக் கொண்டே போனான் அல்லாஹ் அந்தஸ்தை. அதில் ஒருவர் தான், முதன்மையானவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட பெண்ணின் மகன் தெரியுமா? ஒரு கருத்து சொன்னார்கள், என்னுடைய தாய் யார் தெரியுமா? காய்ந்த இறைச்சிகள் தின்று காலத்தை கழித்த பெண்ணுடைய மகன். என்னுடைய தாய் யார் தெரியுமா? காய்ந்த இறைச்சி என்றால் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் இறைச்சி சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத பெண் தான் என்னுடைய தாய். நான் ஒரு காலத்தில் காய்ந்த இறைச்சி சாப்பிட்ட ஒரு ஏழை பெண்ணுடைய மகன். யார் சொல்கிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று பணம் வந்துவிட்டால் சொந்த தாயையே மறந்து விடுகிறான், சொந்த தாயை மறக்கிறான். ஒரு கடை கூலிக்கெடுத்தால் கூட தாயுடைய முகத்தை பார்த்து 3 தந்தையை வேலைக்காரன் கொண்டு பாவிக்கிறான். கடையில தூசு துடைப்பதே தந்தை. அந்த அளவு திமிரு பிடிக்கிறது நமக்கு. கூலிக்கடை செய்பவர்களுக்கு சொந்த கடை இருப்பவன் வீட்டிலிருந்து விரட்டுகிறான். கண்ணியமானவர்களே, நபியவர்கள் சொன்னார்கள், நான் யார்? காய்ந்த இழைத்து சென்ற பெண்ணுடைய மகன். இன்னும் ஒன்று தன்னை பற்றி சொன்னார்கள், நபித்துவத்துக்கு முன்னர் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அது ஆடு மேய்க்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினான். சிலர் தொழிலாக செய்தார்கள் நபித்துவத்துக்கு முன்னர், சிலர்கள் அவருடைய வீட்டில் உள்ள ஆட்டை மேய்த்தார்கள். தெளிவாக வருகிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயம் குரானில். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆடுகளை மேய்த்தார்கள். ஏன் தெரியுமா? உலமாக்கள் பல விளக்கம் சொல்கிறார்கள், ஆடு மேய்ப்பவரிடம் பணிவு வரும், ஆடு மேய்ப்பவரிடம் பணிவு வரும், பொறுமை வேண்டும். அந்த ஆடு அங்கே பாயும், அதை பிடிக்க போகின்ற பொழுது இந்த ஆடு அங்கே பாயும், ஓநாய்கள் வந்து கவ்வாமல் பாதுகாக்க வேண்டும், ஓடி ஓடி தியாகத்தோடு பொறுமையோடு ஆட்டை வளர்க்க வேண்டும் சொன்னார்கள் நபி அவர்கள். சில நாணயங்களுக்கு என்ற கருத்தும் இருக்கிறது, சில ஒரு தொகை பணத்துக்கு. நான் நபித்துவத்துக்கு முன்னருடைய நிலைமை சொல்கிறார்கள், நான் யார் தெரியுமா? நான் ஆடு மேய்த்தவன் என்று பேசுகிறோம். நம்முடைய பழைய நிலைமை, யாராவது பேச வந்தாலும் நமக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் யார் என்று தெரியுமா என்றால் மூடிவிடுகிறோம் வாயை. ஏன் பேசினால் நமக்கு சுய கௌரவ பிரச்சனை, ஈகோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட். அதையெல்லாம் பேச வேண்டாம். நான் இப்பொழுது யார் என்று பாருங்கள். இல்லை, நபியவர்கள் நான் முன்பு யார் என்று பார்த்தார்கள். நான் சில சில தொகை பணத்துக்கு ஆடுமைத்தவன் அல்ல. இன்னும் ஒரு விளக்கம் சொல்கிறார்கள் முகாதிசிங்கள், அந்த இடத்துடைய பேர் அங்கு அந்த நாணயத்துடைய அதை வார்த்தை எடுத்துக்கு வந்திருக்கிறது. நான் இந்த இடத்தில் நான் ஆடுமைத்தவன். பழைய நிலைமை ஒவ்வொரு சிந்திக்க வேண்டும். நான் 5 வருடத்துக்கு முன்னர் எப்படி இருந்தேன், 10 வருடத்துக்கு முன்னர் எப்படி இருந்தேன். எத்தனை பேர் ஆக்சிடென்டிலே சக்கராத் ஹாலுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறோம்? எத்தனை பேர் ஆக்சிடென்டிலே மாதக்கணக்கில் பேசாமல் இருந்து இன்று 5-10 பிள்ளைகளோடு இருக்கிறோம்? எங்கே, யார் பாதுகாத்தது? அல்லாஹ். எத்தனை பேர் உயிராபத்தில் நுழைய தப்பி இருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, எத்தனை பேருடைய பாரிய நோய்களை அல்லாஹ் குணப்படுத்தி ஆரோக்கியமா சுத்த வைத்திருக்கிறான். அந்த அல்லாவை மறந்தால் பிரச்சனை பெருகும். ஃபிரௌன் மறந்தான். ஃபிரௌனுடைய வரலாறு ஃபிரௌனை பற்றி தெரியும். ஃபிரௌனுடைய நிலைமை பிற்கால நிலைமை தெரியும், ஆட்சி காலம் தெரியும். அந்த ஃபிரௌனுடைய வரலாறிலே சில அவனுடைய வாழ்க்கை பின்னணி சற்று கொஞ்சம் பின்னால் போனால் மிக கேவலமான நிலைமையில் இருந்தவன். அவனை அரசியல் துறைக்கு இழுத்து வந்தது அவனுடைய தொழில். என்ன தொழில் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அவனுடைய தொழில் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, ஃபிரௌன் என்பது பொறுப்பேர். அந்த குரான் சொல்லப்படுகின்ற அந்த ஃபிரௌன், அவனுடைய பழைய நிலைமை, அவன் மையவாதி காவல்காரன். ஆனால் அதை மறந்து விட்டான். அவன் மையவாடியிலே அரசாங்க மையவாடியில் காவல்காரன். அனுமதியின்றி எந்த ஜனாசாவையும் அடக்க இடமளிக்க மாட்டான். சட்டத்திலே அந்த கடினமான போக்கை கடுமையாக இருந்தவன். அப்பொழுது யாரோ ஒரு அரசியல் செல்வாக்குள்ள அல்லது ஒரு பணம் பணபலம் படைத்த ஒரு குடும்பத்துடைய ஜனாசா வருகின்ற பொழுது அனுமதி எடுத்திருக்கிறீர்கள் அடக்குவதற்கு என்று கேட்கிறான். அனுமதி எடுக்கவில்லை என்றால் நான் அடக்க விட மாட்டேன். நாங்கள் இந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் மன்னருடைய குடும்பம், அந்த பணக்காரருடைய குடும்பம் என்று சொல்லி பார்த்தார்கள். அவனை அச்சுறுத்தி பார்த்தார்கள், அவனை பயமுறுத்தி பார்த்தார்கள். சட்டத்தை நான் செய்வேன், சுதந்திரமாக செய்வேன், உன்னுடைய மிரட்டல்களுக்கு பயப்பட மாட்டேன். இந்த மையவாடி நடக்குவதாக இருந்தால் கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த சட்டத்திலே கடுமையாக இருந்ததனால் தான் அந்த கடினத்தன்மை, ஒரு கடுமையான போக்கை, இந்த சட்டத்தை சரியாக செய்கின்றவன் என்பதனால் தான் அந்த அரசரே அவனை அரசியலுக்குள் இறைத்தார் என்பது வரலாறு. ஆனால் அந்த காவல் காக்கின்ற காலத்திலே அவருடைய கேவலமான ஒரு தொழிலும் இருந்தது. கேவலமான ஒரு தொழில் என்ன தெரியுமா? அந்த காலம், இந்த காலத்திலும் சில பணக்காரர்கள் அப்படி அடக்கலாம், இஸ்லாத்துக்கு அப்பால் பட்டவர்கள், நகையோடு அடக்குவார்கள். பெண்களுடைய ஆண்களா பெருமதியான நகைகள் அணிந்திருந்தால் அப்படியே அடக்குவார்கள். கபருடைய வேலையை முடித்துவிட்டு அடக்கியவர்களெல்லாம் சென்றவுடன் இந்த காவல்கார ஃபிரானுடைய முதல் வேலை அந்த கபிராளியுடைய உடலோடு சேர்ந்து வந்திருக்கின்ற பொருட்களை எடுப்பது. கபரு தோண்டி பொருட்களையும் தங்கத்தையும் திருடியவனுக்கு ஆட்சி கிடைக்கிறது. மறந்துவிட்டான் நான் கபரில் செலவெடுத்த கல்லன் என்பதை, மறந்து ஆடினான். அவனே எத்தனை பேருக்கு கபரு தோண்ட வேண்டிய நிலைமை ஏற்படுத்தினான். பிறந்த பிள்ளை ஒருமிடர் பால் குடிக்காமல் கபருக்குள் அனுப்பினான். பிரசவம் அங்கே நடக்கும், பிள்ளை பெற்ற முன்னரே கோடாளி மண்வெட்டி ஆயுதங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். 9.5 மாதமா 9 மாதமா 8 மாதத்தாய்க்கு முன்னர் அந்த ஆயுதங்களை வைத்தால் கூட அவருடைய அந்த அதிர்ச்சியால் பிள்ளை பெற்று விடுவாள். பிள்ளை பிறக்க போகிறதா, படை அனுப்பி விடுவான் கபரு தோண்டுவதற்கு. பிறந்தவுடன் பாருங்கள், ஆண் குழந்தையா, உடனே கபரை தோண்டுங்கள். அப்படிப்பட்டவன் ஏன் செய்தான்? இந்த கபருக்குள் நான் திருடி வந்தவன் என்பதை மறந்தான். நான் முன்னாள் ஊரில் ஒரு கள்ளன், இன்று நான் ஒரு மந்திரி. அந்த கள்ள தொழிலை மறந்தால் பயங்கரமான முடிவு வரும். இது அவனுடைய தலையங்கம். ஒவ்வொரு துறையில் இருப்பவர்களும் பழைய நிலைமையை மறக்க கூடாது, பழைய நிலைமை மறக்க கூடாது. கண்ணியமானவர்களே, எனவே ஞாபகங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு பழைய நிலைமைகளை நினைத்தால் அல்லாஹ் நமது வாயால் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை தானாக வெளியாகும். நமது மூச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வெளியாகும். எத்தனையோ பேர் திருமணம் முடித்து 10 வருடம், ஒரு பிள்ளை கூட கிடையாது. நான் திருமணம் முடித்து 10 வருடம், எனக்கு 3 பிள்ளைகள், அல்ஹம்துலில்லாஹ். நான் யார், நேற்று யார், இரண்டு வருடங்களுக்கு முன்னர் யார் பிறப்பு வரைக்கும் நாம் நம்மை பின்னால் கொண்டு சென்றால் நமக்கு பெருமை வராது, பெருமை வராது. அப்படிப்பட்ட நிலைமைகளை மறந்தவர்களுக்கு அழிவு வந்தது. என்னுடைய திறமை, பொருளாதாரம் என்னுடைய திறமை. ஹாரோன் குழிக்குள் போனால் சூரத்தில் காஃபில் ஒரு சம்பவம் வருகிறது. இரண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள். நாம் என்று பேசுகிறோம், பணக்காரர் ஏழை. சுருக்கமாக சொல்கிறேன், ஒரு பணக்காரரும் ஏழையும் பேசிக் கொள்கிறார். அந்த பணக்காரருடைய அந்த அந்த தோட்டத்துடைய நிலைமையால் தான் வர்ணிக்கிறார். அந்த பணக்காரர் யார் தெரியுமா? அவருக்கு இரண்டு திராட்சை தோட்டம், கிராப்ஸ் தோட்டம், இரண்டு திராட்சை தோட்டம். எவ்வளவு பெருமதியான தோட்டம் அந்த இரண்டு திராட்சை தோட்டங்களையும் சூழ ஈத்தம்பழ தோட்டம், ஈத்தம்பழம் சூழல். அந்த இரண்டு ஈத்தம்பழ தோட்டத்துக்கும் திராட்சை, இரண்டு திராட்சை தோட்டங்களுக்கும் மத்தியிலே விவசாய நிலம், பயிர்கள், வேளாண்மைகள். சிறிது கலப்பு எடுத்துப்படுங்கள். பெரும்பாலும் நினைக்கிறேன் நான் 32வது ஆயத்திலிருந்து ஆரம்பிக்கிற சம்பவம், அந்த ஐன் பூராக, அந்த ரிப்போ பூராக இந்த சம்பவம் தான். இந்த பணக்காரர் அவ்வளவு பெரிய பணக்காரர், அவ்வளவு இருந்தும் தண்ணீர் பௌசரில் கொண்டு வர தேவையில்லை, தண்ணீர் பௌசரில் கொண்டு வர தேவையில்லை. அந்த தோட்டத்துக்குள்ளே அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் ஆறுகளை அவருக்கு ஊட்டெடுக்க வைத்தோம். ஆறுகள் தோட்டத்துக்குள்ளே ஆறு என்றால் எப்படி இருக்கும்? இரண்டு திராட்சை பழத்தோட்டம், சூழ பேரிசம்பழ தோட்டம், நடுவிலே விவசாய நிலம், அந்த தோட்டத்துக்கு மத்தியிலே ஆறு ஓடுகிறது. ஒரு சதம் தண்ணீருக்கு அவர் செலவழிக்க தேவையில்லை, ஆற்றிலிருந்து வெட்டி விடலாம். இப்படி ஒரு பணக்காரர் ஏழை. இந்த அப்படியான ஒரு பணக்காரர் இரண்டு ஃபேக்டரி, ஒரு ஃபேக்டரி ஐந்து கடை, இரண்டு கடை நடத்துகிறார், இரண்டு கடை கூலி கொடுத்துகிறார். இந்தியாவில் ஸ்டோர் வைத்திருக்கிறார், சைனாவில் ஸ்டோர் இருக்கிறது, மடகஸ்காரில் ஜெம்பிசன்ஸுக்கும் ஒரு ஆபீஸ் இருக்கிறது, சைனாவிலும் இருக்கிறது, மலேசியாவிலும் இருக்கிறது, துபாயிலே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே நடத்துகிறார். இப்படியான ஒரு பணக்காரர் சேமந்த் வியாபாரியோடு உரையாடுகிறார். இப்படியான ஒரு வியாபாரி நாட்டாமையோடு உரையாடுகிறார். நான் விளங்கப்படுத்துகிறேன், சுத்தமாக மதித்து பேசுகிறார். பழைய நிலைமையை மறந்து விட்டார். இவர் என்னுடைய கட்டித்தனம், ஆரை நாம் ஓட வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர் சொன்னார் என்னுடைய கட்டித்தனம், ஏழையை பார்த்து சொன்னார். நான் யார் தெரியுமா? சொல்றது கவை விளக்கத்தோடு உலமாக்களுடன் கால் மடித்து விளக்கம் படியுங்கள். பல்வேறுபட்ட வாழ்க்கை படிப்பினைகள் சொல்றது கவுகள் இருக்கிறது. அதனால்தான் வெள்ளிக்கிழமை தோறும் அல்லாஹ் நபி மூலம் நமக்கு ஓதை சொல்லியிருக்கிறான், தஜ்ஜாலுடைய பித்தனை பாதுகாக்கப்படும். அதுல ஒன்றுதான் இது சொன்னார். நான் யார் தெரியுமா? இரண்டு விஷயம் சொன்னார். நாங்கள் பெருமையடிக்கின்ற இரண்டு விடயம், ஒன்று எக்கனாமிக்கல் பவர், இன்னொன்று மேன் பவர். இரண்டு தான் பெருமை அடிக்கிறது. பிரதான பெருமைக்கு காரணம் இரண்டு, எக்கனாமிக்கல் அது அறிவு ரீதியான பணமா இருக்கணும், ஆட்சி ரீதியான எல்லா விதமான இன்கம்களும் நமக்கு பெருமை. நான் யார் தெரியுமா? 2.5 லட்சம் சம்பாதிப்போம். என்னுடைய மகன் யார் தெரியுமா? 3 லட்சம் சம்பாதிக்கிறார். அதை கேட்ட பெண் தான் எங்களுக்கு வேண்டும் என்று பணக்கார பெண்ணை தேடுகின்ற காலம். மகனுடைய நிலைமை, மகனுடைய பழைய நிலைமை தெரியாது. பாடசாலையில 2 வருடம் ஃபெயில் ஆகியது தெரியாது. 5வது ஆண்டு நான் படித்தது அது தெரியாது. 3 லட்சம் சம்பாதிக்கிறான், எப்படி சம்பாதிக்கிறான் தெரியாது. பழசை மறப்பது. அவர் சொல்றேன் இறுதி நிகழ்வு படிப்பினோடு பாருங்கள். ஏழைகளை, அனாதைகளை, விதவைகளை, கீழ்சாதிகளை சுச்சமாக பேசுவோம் எப்பொழுதும் நமது பழைய நிலைமைகளை மதித்தால். நான் மறந்து பேசினால் அப்படி அது பறிபோகும். அதுதான் தண்டனையா மாறும். பொருளாதார வளம் உள்ளவன் அந்த ஏழையை பார்த்து சொல்கிறார். இரண்டு கருத்துக்கள், ஒன்று நான் யார் தெரியுமா? சமூகத்திலே செல்வாக்குள்ளவன், கண்ணியம் உள்ளவன். இன்னும் ஒன்று, எனக்கு பின்னால் பெரும் மக்கள் படை இருக்கிறார்கள், மேன் பவர், மனித வளம் இருக்கிறது. இது இரண்டும் எனக்கு இருக்கிறது. உன்னிடம் என்ன இருக்கிறது? அதுதான் கேள்வி. உன்னிடம் என்ன இருக்கிறது? என்னுடைய ஈட்டம் தோட்டம் இருக்கிறது. உன்னிடம் ஒரு ஈட்டம் மரம் இருக்கிறதா, ஒரு மரம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. திராட்சை இரண்டு தோட்டம் திராட்சை தோட்டம் இருக்கிறது. உன்னோட ஒரு திராட்சை கொலை உன்னிடம் இருக்கிறதா சொந்தமாக? அதுதான் கேள்வி. அவரையும் அந்த ஆறு ஏழ்மை சாதாரணம் அல்லாஹ் தந்தது என்று பொருந்திக் கொண்டவர், அவர் தன்னுடைய நிலைமை கொண்டு அல்லாவை சந்தோஷப்படுது. அவர் சொன்னார், நீ அல்லாவை மறந்து பேசாதே. சுருக்கமா முன்வைக்கிறேன், அல்லாஹ் மறந்து பேசாது. இதெல்லாம் தந்தது அல்லாஹ். உடைய பழைய நிலைமையை மறந்து பேசாதே, அதாவுடைய சுருக்கம், பழைய நிலைமையை மறக்காதே. தந்தல் அல்லாஹ், அவனை நிராகரிக்காதே, நன்றி கட்ட முறையில் பேசாதே. பேசினார், அவர் சொன்னார், அல்லாஹ் போதுமானவன், உன்னை விட சிறந்த ஒரு மனிதனாக என்னை மாற்றுவதற்கு. அந்த ஏழை சொன்னார், ஈமான்தாரி, அல்லாஹ்வை நம்பியவர், ஒரு முஸ்லிமுடைய வார்த்தை இப்படித்தான் இருக்க வேண்டும். அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு உன்னை விட சேர்ந்ததை தருவதற்கு போதுமானவன், நீ அல்லாவை மறந்து பேசாதே, நீ அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்கு அவனை மறந்து பேசுகிறாயா, பழசை மறக்கிறாயா. அவர் பேசிக்கொண்டே போனார், அல்லாஹ் போதுமானவன், உன்னுடைய தோட்டத்தை ஏதாவது ஆபத்துகள் கொண்டு அழித்து விடலாம் அல்லாஹ் நாடினார். அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது உன்னுடைய தோட்டத்துடைய அறுவடை. பழசை மறந்து பேசுபவர்களுக்கு தண்டனை வரும். ஆட்சியிலே பழசை மறந்தார்களா, பல்சி அடிப்பார்கள், அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அடித்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் விளிம்பில் இருக்கிறார்கள் அடிப்பதற்கு பல்சி என்றால் என்ன, தலைகீழாக மண் கவுவதற்கு. வெண்ணிமணர்களே, என்ன நடந்தது தெரியுமா, நாளை நாளை மறுதினம் என்றிருக்கிறது அறுவடை, விவசாயம், சமர், திராட்சை பழம், ஈட்டம் பழம் சொலையாக கொலை கொலையாக தொங்குகிறது, கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கிறது. நாளை நாளை மறுதினம் என்றிருக்கிறது அறுவடையுடைய தினம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த அவருடைய கனிகளுக்கு திடீர் ஆபத்து ஏற்பட்டது. அது குள்ளனாக இருக்கலாம், அது வெள்ளமாக இருக்கலாம், அது நெருப்பாக இருக்கலாம், அது யானை அழிக்கலாம், அது கிருமி அழிக்கலாம், அது தென்னை மரத்துக்கு நோய் அல்ல, அது அல்லாஹ் அனுப்பிய கிருமி. காசு கொடுக்கவில்லை, சதக்கா கொடுக்கவில்லை, பழசை மறந்தார். சமரா என்ற வார்த்தை எக்கனாமி இன்கமுக்கு பாதிக்கப்படும், வருமானம், அவருடைய பொருளாதாரம் அழிந்தது. ஒரு நாளில் ஒரு திராட்சை, ஒரு திராட்சை, ஒரு ஒரு திராட்சை பழம் இல்லாத ஏழையாக மாறினான். யார் செய்தவில்லை, பணத்தை மறந்த பணக்காரனுக்கு அழிவு வரும், பணத்தை மறந்த பிராவனுக்கு அழிவு வந்தது, பணத்தை மறந்த ஆட்சியாளர்களுக்கு முடிவு வரும். நான் யார், மக்களுடைய பிச்சையில் ஜனாதிபதி ஆகியவன், நான் யார், மக்களுடைய பிச்சையில் மந்திரி ஆகியவன், நான் யார், அமைச்சராக இன்று உட்கார்ந்திருக்கிறேன், ஏசி வாகனத்திலே போகிறேன், நினைத்த நாளில் நினைத்த நாட்டுக்கு போகிறேன், ஒரு நிமிடத்திலே விசா எடுக்கிறேன், மறுமணித்தியாலத்திலே 10 நிமிடத்தில் ஹைவேயால் சென்று 2 மணித்தியாலத்தில் அந்த நாட்டில் இருக்கிறேன் என்றால், மக்களுடைய பிச்சையில் வந்தவன் என்று நிலைமையை மறந்தால் முடிவு வரும். கண்ணியமானவர்களே, பழசை மறக்க வேண்டாம், பழசை ஞாபகப்படுத்துவோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம், நியமத்துக்களை இன்னும் கூட்டிக் கொண்டே போவோம். அல்லாஹ் நமது நியமத்துக்களை பாதுகாப்பான், பெருப்பிப்பான், வளர்ப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நியமத்துக்களை அவனுக்கு பொருத்தமாக பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை மாற்றுவானாக. தலை அவனுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, அவனுடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருவாயாக, உற்றார்களுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, புற முஸ்லீம்கள் மோமிங்க அவனுடைய பாவங்களை மனுத்தருவாயாக, தாள் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, உன்னுடைய நியமத்துக்களை உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக மாற்றுவாயாக, நியமத்துக்கள் பறிபோகாமல் நமது பழைய நிலைமைகளை அடிக்கடி ஞாபகம் செய்கின்ற நன்மக்களாக நம்மை மாற்றுவதாக, தாள ஈமாடன் வாழ்ந்து கனிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்துள்ளதாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.